மாலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர் சந்தித்த மூன்று வித்தியாசமான நபர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த மூன்று பேருமே எப்படிப்பட்ட விதத்தில் வித்தியாசமாய் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்த தேவ திட்டங்கள் இருக்கிறது. ஒரு தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய சுபாவங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளை கர்த்தர் அவருக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதனால் இந்த நேரத்திலும் அவர் சந்தித்த ஒரு மூன்று நபர்களை வேகமாய் ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:57-62 உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். 9:57-62.
அவர்கள் வழியிலே போகையில்
ஒருவன் அவரை நோக்கி
ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு,
நரிகளுக்கு குழிகளும்
ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி
என்னை பின்பற்றி வா என்றார்.
அதற்கு அவன்
ஆண்டவரே,
முன்பு நான் போய்
என் தகப்பனை அடக்கம் பண்ண
எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான்.
அதற்கு இயேசு,
மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்.
நீ போய்
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார்.
பின்பு வேறொருவன் அவரை நோக்கி
ஆண்டவரே,
உம்மை பின்பற்றுவேன்.
ஆனாலும்
முன்பு நான் போய்
வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில்
அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி
எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு,
கலப்பையின் மேல் தன் கையை வைத்து
பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும்
தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இது வித்தியாசமான ஒரு மூன்று நபர்களை பார்க்கிறோம். இது ஒரே இடத்துல திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு சின்ன சம்பவம். அவர் ஒரு வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். நபர் மூணு பேர் ஊழியத்திற்குரிய காரியத்தில் இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுகிறவர்கள். முதல் நபர் சொல்றான், அவனை வாலண்டியரா ஒப்பு கொடுக்கிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். வாலண்டியரா ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை கலைக்கிறார். ஆனா இந்த இடத்துல இவனே அவரோட கூப்பிடல, ஆனா இவனாகவே முன் வந்து ஒரு டோட்டல் கமிட்மெண்டோட சொல்றான், நீங்க எங்க போனாலும் கூட நான் பின்பற்றுவேப்பா, எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, நீங்க செல்லுகிற இடத்துல எல்லாம் பின்பற்றி வந்து உங்க ஊழியம் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனால் இப்படி வாலண்டியரா ஊழியத்துக்கு கமிட் பண்றவன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு வேடிக்கையா வித்தியாசமா இருக்குது அப்ரோச். இப்படி வாலண்டியரா ஒருத்தர் ஊழியத்துக்கு வரேங்கிறான், ஆனா இயேசு கிறிஸ்து அவனை ரிஜெக்ட் பண்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஒரே ஒரு ஜப குறிப்பு மட்டும்தான் கொடுத்தார். ஒரே ஒரு ஜப குறிப்பு மத்தேயு 9:36-38 படிக்கும் பொழுது அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமா இருக்கிறதை காணும் பொழுது தமக்கு பின் செல்லுகிறவர்களை பார்த்து ஒரே ஒரு ஜப குறிப்பு கொடுத்தார். அறுபடை விகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அதை தவிர வேற ரிக்வஸ்டே அவர் பைபிள் கொடுக்கவே இல்லை, ஒரே ஒரு பிரேயர் ரிக்வஸ்ட். அந்த பிரேயர் ரிக்வஸ்ட் எதை குறிக்கிறது என்றால், ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை, அதுக்காக ஜெபித்து பிதா அநேகரை ஊழியத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிதா கிட்ட கேளுங்க என்று சொல்லி, அப்படி ஊழியத்திற்கு ஆட்கள் தேவை என்று சொல்லி அவர் ஜெப விண்ணப்பம் கொடுத்தவர், ஒருத்த ஊழியத்துக்கு நானே வரேன், எங்க போனாலும் உங்களை பின்பற்றுகிறேன் என்று வாலண்டியர் ஒப்பு கொடுக்கிறான், அவனை ரிஜெக்ட் பண்றாரு. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, ரிஜெக்ட் பண்றாரு. வேலை காலியா இருக்கிற ஒரே ஒரு இடம் பரலோக ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்வதுதான். அதுக்குதான் என்னைக்குமே நீடு இருக்குது, தேவை இருக்குது. கடைசி ஒருவன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஆட்கள் தேவை. மற்ற எல்லாத்திலுமே வேலையில் வேலையில் சொல்லுவாங்க, இதுல மட்டும் கண்டிப்பா ஆள் தேவை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தேவை உள்ள ஒரு இடத்தில், மிகப்பெரிய தேவை உள்ள ஒரு சூழ்நிலையில், ஊழியத்திற்கு ஆட்கள் மிகப்பெரிய தேவையுள்ள ஒரு காலகட்டத்தில், அதுவும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே, இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஒருவன் வாலண்டியரா வந்து தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறான், அவனை இயேசு கிறிஸ்து வேண்டான்ட்டார், ரிஜெக்ட் பண்றாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு காரியத்தை, உங்களுக்கு மைண்ட் செட் முக்கியம், மைண்ட் செட் முக்கியம் எப்பவுமே சொல்லுவேன், ரொம்ப முக்கியம் மைண்ட் செட் முக்கியம். இப்ப இவனுடைய வாழ்க்கையில் இவனாகவே முன் வருகிறான், ஊழியத்துக்கு நான் வரேன், அதுவும் நல்ல கமிட்மெண்டோட, என்ன சொன்னாலும் செய்யற, எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன், கேள்வி கேட்க மாட்டேன், நான் வரேன். அப்படி கமிட் பண்றவனை இயேசு கிறிஸ்து ரிஜெக்ட் பண்றாரு, நீ வேண்டாம்ப்பா, நீ வேண்டாம், நீ இவ்வளவு கமிட்மெண்டோட வந்தா கூட வேண்டாம், நீயே ஊழியத்துக்கு வர முன் வர வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. மைண்ட் செட், மைண்ட் செட் ரிஜெக்ட் பண்றாரு. இவன் நமக்கு ஊழியத்துக்கு ஒத்து வர மாட்டான், ரிஜெக்ட் பண்றாரு. ஏன்னா இவன் யாருன்னா மிஸ்டர் ஓவர் கான்பிடன்ஸ், இவனுடைய பெயர் யாருன்னா மிஸ்டர் ஓவர் கான்பிடன்ஸ். எங்க போனாலும் என்னால பின்பற்றி வர முடியும், எங்க போனாலும் நான் பின்பற்றுவேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு, அவரை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு, இந்த ஓவர் கான்பிடன்ஸ் உள்ள ஆட்களை அவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மிஸ்டர் ஓவர் கான்பிடன்ஸ் இவனை ரிஜெக்ட் பண்றாரு, வேண்டாம், உன்னை வச்சு என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறதுனால எனக்கு தலை சாக்கிய கூட இடம் இல்லப்பா, என்னை பின்பற்றுவேன் சொல்ற, ஆனா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, முடியாது, வேண்டாம். ஏன்னா உனக்கு ரொம்ப உன்னுடைய கான்பிடன்ஸ்ல நீ பேசுற. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வேதத்தில் இந்த ஓவர் கான்பிடன்ஸ் என்கிறது கர்த்தர் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சுபாவம். புரியுதுங்களா? இந்த படிக்கும்போது இந்த சம்பவத்தில் மூணு பேரை பார்க்கும்போது இவன் தான் பெஸ்டா தெரியுது, இல்ல இங்க மூணு பேரை பார்க்கும்போது இவன் தான் பெஸ்டா தெரியுது, இவனாவே ஊழியத்துக்கு வரைகிறான். ரெண்டாவது ஆள் வந்து கூப்பிடும் போது அவன் கடமையை சொல்லி தட்டி கழிக்கிறான், மூணாவது ஆள் வந்து சொல்லும் போது ஒரு ரீசன் சொல்றான். ஆனா இவன் வந்து எந்த ஒரு கடமையும் சொல்ல, எந்த ரீசன் சொல்ல, ஸ்ட்ரெயிட்டா நான் வரேன், அதுவும் ஒரு கான்பிடென்ட்டா சொல்றான், எங்க போனாலும் நான் உங்களை பின்பற்றுவேன். ஆனால் அவருக்கு இந்த ஓவர் கான்பிடன்ஸ் உள்ள பர்சன்ஸ் எல்லாம் அவருக்கு தேவையில்லை ஊழியத்தில். ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை வைத்துதான் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட முடியும். இன்னைக்கு காலையில கூட யோவான் 15 அதிகாரத்திலிருந்து நம்ம கொஞ்சம் அதிகமா நம்ம சிந்திச்சோம் சில காரியத்தை, இல்லையா? கனி கொடுத்தல். அப்போ அதே அந்த அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது, 5 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15 அதிகாரத்தில் 5 வசனம், அங்கு இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல காரியத்தை சொல்றாரு பாருங்க.
நானே திராட்சை செடி,
நானே திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள்,
நீங்கள் கொடிகள்,
ஒருவன் என்னிலும்,
ஒருவன் என்னிலும்,
நான் அவனிலும் நிலைத்திருந்தால்,
நான் அவனிலும் நிலைத்திருந்தால்,
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்,
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்,
என்னை அல்லாமல்,
என்னை அல்லாமல்,
உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது,
உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுதான் மேட்டர். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு யார் தேவைன்னா, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவருக்கு தேவை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் டோட்டலா டிபெண்டா இருக்கணும், கம்ப்ளீட்டா அவருக்கு தன்னை அர்ப்பணிக்கணும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும். எந்த ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஆண்டவரை சார்ந்திருந்து அவரை நடத்தக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் ஊழியத்திலே கொண்டு வர முடியும். அவருக்கு அது ரொம்ப அவசியம், சார்ந்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்ம ஊழியத்துக்குன்னு மட்டுமல்ல, உங்களுக்கு பொதுப்படையாகவே சொல்றேன், என்னைக்குமே நம்ம ஓவர் கான்பிடண்டா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப கர்த்தருக்கு ஏற்றதல்ல. ஓவர் கான்பிடண்டா இருக்கக்கூடிய, என்னால முடிச்சிடும், நான் முடிச்சிடுறேன், என்னால் முடியாது, ஒண்ணும் கிடையாது, நான் சாதிச்சிருவேன். இது என்ன சாதாரண விஷயம் தானே? இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை சார்ந்து கொள்ளும், ஆண்டவருக்கு காத்திருக்கணும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளும். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு வெற்றிகளுக்கு பின்பாக ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓவர் கான்பிடன்ஸ் எப்போ ஒருத்தனுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் லைஃப்ல ஒரு ரெண்டு மூணு சக்சஸ் வரும், அந்த சக்சஸ் பார்த்த உடனே அவன் முடிவு கட்டிடுவான், எங்கிட்ட கொண்டு நான் பாத்துக்கிறேன், இது என்ன சாதாரண விஷயம் தானே, அங்கதான் அவனுக்கு ப்ராப்ளம், அங்கதான் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வெற்றியோ பெரிய வெற்றியோ, சாதாரண விஷயமோ ஒரு அசாதாரணமான விஷயமோ, நமக்கு அது வெற்றிகரமாய் நடக்கிறது என்றால் முழுக்க 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 கர்த்தர் தான் காரணம். புரியுதுங்களா? முழுக்க 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 கர்த்தர் தான் காரணம். இதை அறிந்தவன், இதை புரிந்தவன், அதற்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய மனநிலைமையை காத்துக் கொள்ளுகிறவன் தான் கர்த்தருடைய காரியத்தில் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கொண்டே முன் செல்ல முடியும். இல்லாவிட்டால் பிளாக் ஆயிடும். இப்ப பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு டோட்டலா சக்சஸ்ஃபுல் பர்சன், அவர் எல்லா விதத்திலும் வெற்றிகரமான மனுஷன். ஊழியத்தில் அவர் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் ரொம்ப கான்பிடென்டா தான் இருந்தார். தனக்கு இருந்த பதவி, தனக்கு இருந்த படிப்பு, தனக்கு இருந்த வேத ஞானம், தனக்கு இருந்த பக்தி வைராக்கியம், அதன் அடிப்படையிலே அவர் ஓடிட்டே இருந்தார். செஞ்சார், பல காரியங்களை செஞ்சார். தேவ பிள்ளைகளை பிடித்து சிறையில் அடைக்கவும், காவலில் வைக்கவும், அடிக்கவும் பல காரியங்களை கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவரை சந்திக்கும் பொழுது அவர் செய்த ஒரே காரியம், கேட்ட முதல் காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்ட்டார். ஆண்டவரே நீர் யாருனார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசு தன்னை அறிமுகப்படுத்தினார். சொன்ன உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அதுதான் லைஃப் டர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் அவர் என்ன செய்ய நினைத்தார் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார் இல்லையா. பவுலுடைய வாழ்க்கையில தனக்கு எது சரிப்பட்டதோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார், எது அவருக்கு நியாயமாய்ப்பட்டதோ அதை யோசிக்காம செஞ்சிட்டு இருந்தார். அதை குறித்து அவர் யாரைக்கிட்டையும் கன்சல்ட் பண்றது கிடையாது, யாரை குறித்து யோசிக்கிறது கிடையாது, எதை பற்றி எந்த பின்விளைவுகளை குறித்தும் கவலைப்படுறதே கிடையாது. நினைச்சார்னா அந்த காரியத்தை தன்னுடைய பவரை வச்சு செய்துட்டே இருந்துட்டு இருந்தார். ஆனால் தன்னை விட மேலான ஒருவர் உண்டு, தன்னை மேற்கொண்டார் என்கிறதை புரிந்தவுடனே அவர் தன்னை அர்ப்பணித்து கேட்ட முதல் கேள்வியே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இது அந்த நேரத்தோடு முடிவடையல, இதுதான் உங்களுடைய கமிட்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்த முதல் படி. அவருடைய ஊழியத்தில் பாத்தீங்கன்னா, அவர் பல இடங்களிலே அவர் பேசுற வார்த்தைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாமே என்ன சொல்றது, கர்த்தரை டிபெண்ட் பண்ணின வார்த்தைகள். ஒரு மூன்று வசனங்கள் நான் உங்களுக்கு அப்படி ஜஸ்ட் சொல்றேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போதும். இங்க வந்து அவர் சொல்றது பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுல இந்த செகண்ட் பார்ட் வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது. என்னை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிறது செல்ஃப் கான்பிடன்ஸ், ஓவர் கான்பிடன்ஸ். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்பது அவர் டோட்டலா டிபெண்ட் பண்ணி பேசப்படுகிற வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை முக்கிய அவர் எப்படி கன்ஃபஸ் பண்றாரு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் எனக்கு செய்ய முடியும், எல்லாத்தையும் எனக்கு செய்ய முடியும். ஆனால் அதுக்கு பின்னால் யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். நீங்க என்ன சொல்றாரு? அவருடைய பர்சனல் லைஃப் சொல்றாரு, வசதியா என்னால் வாழவும் முடியும், அடிமட்டத்தில் என்னால் போய் இருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணமா இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினி கிடக்கவும் எனக்கு தெரியும், எதுவும் எனக்கு தெரியும், எதுக்கு முடியும்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கிறதுனால எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்குரிய பலன் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது என்னால் முடியுங்கிறார். இதுதான் காரியம். அவர் டிபெண்ட் பண்ணி சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு, இல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இன்னொரு வசனம், 1 கொரிந்தியர் 15:57.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்ல வரான் பார்க்கும் பொழுது, மரணத்தை ஜெயிக்கிறதை குறித்து சொல்றார். இந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஒரு பேக்ரவுண்ட். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன ஜெயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்தின் மேல் ஜெயம். இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் மரணத்தின் மேல் ஜெயிக்கிறதை பத்தி பேசிட்டு வர்றார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அதை சொல்லிட்டே வர்றார். அதை சொல்லும் பொழுதுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இங்கே கிறிஸ்துவினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவினாலே மரணத்தின் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் வெற்றிகரமாய் வாழ்ந்து மரணத்தை ஜெயித்து நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அவர் சொல்லல. நான் மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்து பரலோகத்துக்கு நான் போகிறதற்கு என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு, ஊழியத்தில் ஊழியத்தை பத்தி அவர் பேசுறாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இங்க பார்க்கும் பொழுது ஊழியத்தின் பார்வையிலே அவருக்கு எங்க போனாலும் வெற்றி இருந்துச்சு, எல்லா இடத்திலையும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி, அவருக்கு தோல்வி அடையல. அதற்கு சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில இதை நம்ம புரிஞ்சுக்கணும், என் கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் வெற்றி தருகிறவர், எல்லா இடத்திலேயும் எனக்கு வெற்றி தருகிறவர். தேவப்பிள்ளைகளுக்கு தோல்விங்கிறதே கிடையாது, சரியா? இதெல்லாம் நம்முடைய மைண்ட்ல நீங்க எப்பவுமே ஆழமா பதிச்சு கொள்ள வேண்டிய விஷயம். தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது. இருக்கிற இடம் சரியில்லை அதனாலதான் இப்படி ஆயிட்டேன், கிடையாது. என் சூழ்நிலை சரியில்லை அதனாலதான் இப்படி ஆயிட்டேன், தப்பு. எந்த சூழ்நிலையிலும் எங்கும் தேவ பிள்ளைகள் வெற்றி பெற முடியும். அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, சார்ந்து கொள்ளும் பொழுது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதை நீங்க பதிச்சுக்கணும். தோல்வி என்பது எனக்கு கிடையாது. சில விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு தோல்விங்கிறதே கிடையாது. எங்கேயுமே வெற்றி பெறுவேன், எப்பொழுதுமே நான் வெற்றி பெறுவேன். இது எனக்காக எழுதப்பட்ட ஒரு உண்மை, என்னை குறித்து எழுதப்பட்ட உண்மை இது. எனக்கு எப்பவுமே வெற்றி, எங்கேயுமே வெற்றி, தோல்வியே வராது. எப்படி? எதை வச்சு அவ்வளவு தைரியமா பேசுறீங்க? என் ஆண்டவரை வச்சு நான் பேசுறேன். புரியுது? அப்படிதான் நம்ம இருக்கணும். எப்பொழுதும் என் ஆண்டவரனை வெற்றி சிறக்கப்படுவார். எல்லா இடத்திலையும் என் ஆண்டவரனை வெற்றி சிறக்கப்படுவார். தோல்வி என்பது என் வாழ்க்கையிலே சரித்திருத்தலை கிடையாது. கிறிஸ்துவை நான் கண்டுகொண்டதற்கு பிறகு என் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, வரக்கூடாது, வர முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் வெற்றி சிறந்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், என் பலத்தினால் அல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு தோல்வி அடைறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கான்செப்ட் விட்டுறாங்க. ஒரு இடத்துல வெற்றி கண்ட உடனே நேரம் ஓடிறது, அது அடுத்ததான சாதாரண விஷயம் தானே. அப்படி நினைக்கும் போது அடி விழுறோம், தோல்வி வந்துடும். அந்த தோல்வி வருவது தேவ சித்தமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த இடத்துலயும் தோல்வி வருவது தேவ சித்தமே கிடையாது. அப்படி வருகிறது என்றால் தவறு அவங்க மேலதான். எப்படி? கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தங்களை சார்ந்து கொள்ளுதல், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் ஏற்கனவே கிடைச்ச வெற்றியை சார்ந்து கொள்ளுதல். புரிதல்? ஏற்கனவே கிடைச்ச வெற்றி கர்த்தரால் வந்ததுன்னு மறந்துடுவாங்க. என்ன தாங்கதான் வெற்றி அடைஞ்சவன் நினைச்சிருவாங்க. அதை கர்த்தர் உணர்த்ததுக்காக அடுத்த இடத்துல கர்த்தர் அவங்களை கைவிட்டுருவார். கைவிட்டு போன வெற்றி உன்னால் வந்ததுல சொல்லி கொடுப்பார். புரியுதுங்களா? அதனாலதான் தோல்வி வர்றது. போன வெற்றி அது உன்னால வந்தது நீ நினைச்சி, அது தப்பு, அதை நீ புரிஞ்சுக்கொன்றதுக்காக தான் ஒரு தோல்வியை கொடுத்து உன் பலன் என்னங்கறத நீயே தெரிஞ்சுக்கணும் காட்டுவார் கர்த்தர். அப்ப நம்ம லைஃப்ல என்னைக்குமே தெரியணும், என்னை குறித்து என் ஆண்டவருடைய திட்டம், எப்பொழுது நான் வெற்றி பெறுவேன், எல்லா இடத்திலையும் நான் வெற்றி பெறுவேன், இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் இது எல்லாமே என் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்படுகிற காரியம். இதை மட்டும் நம்ம மனசுல புரிஞ்சுக்கிட்டோம்னா செய்தியே கிடையாது, ஜெயிச்சுட்டேதான் இருப்போம். எந்த இடத்துல நம்ம யாருக்கு முன்னாலும் தோத்து போகவே மாட்டோம். கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஜெயிக்க வைப்பார். அப்ப அவருடைய நீண்டகால ஊழியத்தின் பாதையிலே அவர் வெற்றி அடைந்ததற்கு காரணமே இதுதான். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஜெயிச்சதற்கு ஒரே ரீசன் இதுதான். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பார்த்ததுல லூக்க 9 அதிகாரத்தில் மிஸ்டர் ஓவர் கான்பிடன்ஸ். அதனால அவன் என்ன செஞ்சார்? கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஓவர் கான்பிடன்ஸ் வச்சிருக்கிறவன் எல்லாம் வச்சா யூஸ் பண்ண முடியாது, இவனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, ரிஜெக்டட். அடுத்த ஆள் பாருங்க, ரொம்ப டிஃபரெண்டான ஆளு. 59
வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார்.
என்னை பின்பற்றி வா என்றார்.
அதற்கு அவன் ஆண்டவரே,
முன்பு நான் போய்
என் தகப்பனை அடக்கம் பண்ண
எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான்.
அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய்
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இவனை பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப கிருபை. இவனுக்கு கர்த்தர் அழைக்கிறார். இவனை முன்பு இருந்தவன் அவனே வந்தான், அவன் ரிஜெக்டட். ஆனா இவனை பாத்தீங்கன்னா இவர் வந்து இவனை கூப்பிடுறாரு, நீ ஊடியத்துக்கு வாப்பா, நீ எனக்கு ஊடியத்துக்கு வேணுங்கிறாரு. கால் இங்க இருக்குது பாருங்க, கர்த்தர் கூப்பிடுற, நீ ஊடியத்துக்கு நீ வாங்குறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் முதல்ல போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு பின்னால் உங்களுடைய ஊடியத்துக்கு நான் வந்துடுவேன், வருவேன், முதல்ல என் தகப்பன் அடக்கம் பண்ணிட்டு நான் வந்து விடுவேன் அப்படின்ற. அப்ப அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கினார். ஆனா வந்தானா இல்லையான்னு தெரியல. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் டியூட்டி கான்சியஸ், ரொம்ப கடமையில் கண்ணும் கருத்துமாய் இருப்பவன், ரொம்ப டியூட்டி கான்சியஸ். இவனுக்கு அழைப்பு இருக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு, உன்னதமான ஒரு அழைப்பு அவனுக்கு கிடைக்குது. அவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசுது. ஆனா இவன் அதோடைய மேன்மையை உணராமல் தன் கடமையை குறித்து பேசுகிறான். மிஸ்டர் டியூட்டி கான்சியஸ், ரொம்ப டியூட்டி கான்சியஸ். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். டியூட்டி கான்சியஸ் இருக்கணும், நம்ம டியூட்டி கான்சியஸ் இருக்கணும், ஆனால் ரொம்ப ஓவரா இருக்கக்கூடாது. ஓவரா இருந்தாங்கன்னா அவங்களும் வேஸ்ட், ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப டியூட்டி கான்சியஸும் வேஸ்ட். இவர் சொல்றது கொஞ்சம் பாத்தீங்கன்னா சிலருக்கு இது புரியாது. இந்த இடத்துல அவர் சொல்றது கொஞ்சம் சில கடினமா தெரியும், ஆனா அது காரியம் வேற. அதுக்காக நான் சொல்றேன். என்னமோ வீட்டில் அவங்க அப்பா இறந்து போய் டெட் பாடி கிடக்கிற மாதிரியும், அதை போய் அடக்கம் பண்ணிட்டு அவன் வந்து அடக்காராதனை முடிச்சுட்டு வந்து ஊடிட்டு வரேன்னு சொல்ற மாதிரியும், ஏசு கிறிஸ்து அடக்காராதனை கூட நீ போகக்கூடாது, உங்க அப்பா அடக்கம் பண்றது கூட நீ போகக்கூடாது, நீ முதல்ல ஊடிட்டு வரனு சொல்லிருமோ, அப்படி கடின இருதயத்தோடு அவன் அப்படியே கூப்பிடுற மாதிரி சொல்ல நினைச்சிருவாங்க. அது அப்படி கிடையாது. இதுல காரியம் வேற. இவன் அந்த வீட்டுக்கு ஒருவேளை மூத்த மகனா இருந்திருக்கலாம், தகப்பனை அடக்கம் பண்ணக்கூடிய பொறுப்பு அவன் மேல் இருந்திருக்கலாம். தகப்பனோடு செத்து அங்க டெட் பாடி அவனு இல்ல, தகப்பன் உயிரோடு நல்ல ஹெல்த்தியா தான் இருக்கிறாரு. ஆனா இவனை ஊழியத்துக்கு கூப்பிடும் பொழுது இவன் ரீசன் சொல்றான், முதல்ல என் தகப்பனுடைய மரணம் வர்ற வரைக்கும் என்னை விட்டுருங்க, ஊழியத்துக்கு என்ன வரமாட்டேன் விட்டுருங்க, தகப்பனுக்கு மரணம் வரட்டும், அவர் செத்த பிறகு நான் அவர் அடக்கம் பண்ணி என்னுடைய கடமைகள் எல்லாம் அவர் அடக்கம் பண்ண வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற. அவர் எப்ப சாகிறது, நீ எப்ப ஊழியத்துக்கு வர்றது இல்லையா, அவங்க அப்பா சாகிற வரைக்கும் ஊடித்து வரமாட்டேன்னா அவர் எப்ப சாகிறது, எப்ப ஊடித்துக்கு நீ வர்றது. அதுதான் இங்க விஷயம். தகப்பனோட செத்து டெட் பாடி ஒன்று அங்க இல்ல, அவர் நல்லா இருக்கிற தகப்பனை குறித்து அவன் சொல்றான், என் கடமை அடக்கம் பண்ண வேண்டிய கடமை இருக்குது, அந்த வீட்டு கடமை, எங்க அப்பாவை அடக்கம் பண்ண கடமை முடிச்சுட்டு, என் குடும்ப கடமையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நான் ஊழியத்துக்கு வரேன். சில சொல்லுவாங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியத்துக்கு வரலான்னு, இல்ல இன்னைக்கு கூப்பிட்டா இன்னைக்கு வரணும், நாளைக்கு கூப்பிட்டா நாளைக்கு வரணும், எப்ப கூப்பிடுறாரோ அப்ப வரணும். குடும்பத்துக்கு ஆண்டவர் விரோதமானவர் கிடையாது, குடும்பத்துக்கு ஆண்டவர் விரோதமானவர் கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று வரும் பொழுது குடும்பமும் மற்ற எல்லாமே அதற்கு அடுத்த பக்கம் தான், அதற்கு பின்னால்தான். ஏஜி சர்ச்சில் ஊழியத்தில் இருந்த பொழுது அங்க ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி வந்து எப்பவுமே என் பின்னாடியே சுத்துவான், அங்கிள் 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 என் பின்னாடியே சுத்துவான், எங்க போனாலும் வருவான், எங்க போனாலும் வருவான், பின்னாடி இருப்பான். நல்ல பையன், நல்ல பையன் தான். ஏன்னா அவனுக்கு எம்எல் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட், எனக்கு அவனை பிடிக்கும், நான் அவனை எங்க போன கூட கூட்டிகிட்டு போவேன். அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு வந்து படிப்பு அவனுக்கு கிடையாது, 8th ஸ்டாண்டர்ட் தான் படித்தான். அவனை ஊழியத்துக்கு இதுக்கு நாங்கள் வருவான், இதுக்கு வருவான், எல்லாத்துக்கும் வருவான், எல்லா இடத்துக்கும் நான் என்ன கூப்பிட்டாலும் எங்க வேணா வருவான், அப்படியே இருப்பான், அப்படியே கூட அட்டாச்சா இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்த உடனே அங்கள் எனக்கு ஊழியத்துக்கு வரணும்னு செய்ய ஆசை, அங்கள் உங்களை மாதிரி நானும் வரணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ என் கூடவே நல்லா வந்துட்டு இருக்கிற, உனக்கு நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். இப்ப நீ திடீர்னு நான் வந்து இவ்வளோ காலம் இவ்வளவு அனுபவத்தோட கத்தர் கொண்டு வந்த, நீ என் கூட இவ்வளவு காலம் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன், ஆனா உனக்கு வந்து இப்ப பைபிள் பத்தி நிறைய தெரியல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நான் உனக்கு நல்ல உனக்கு ஏற்பாடு பண்றேன்னு. சரி எங்கள், நம்ம பைபிள் காலேஜ்ல என்ன சேர்த்து விட்டீங்கன்னா நான் படிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு நான் வந்துருவேன் எங்கள் அப்படின்னா. சரின்னு அப்புறம் பார்க்கும்போது அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜ் மதுரையில் இருக்குது, அதுல சேர்த்து விடுறதுக்காக அதை பத்தி நான் விசாரிச்சேன். விசாரிக்கும் பொழுது மினிமம் குவாலிபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருக்கணும், ஆனா வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான். அப்ப அவனுக்கு பேசிக் குவாலிபிகேஷன் கூட இல்லை. அப்ப நான் என்ன செய்யறது, உடனே பாஸ்டர்ட்ட நான் சொன்னேன், மாதிரி இருக்குது இவனுடைய காரியம் இப்படி இருக்குது அப்படின்னு. பாஸ்டருக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவன் போடுற பேண்ட்டும் அவன் போடுற ஷூவும் அப்படி இருக்கும், பயங்கரமா ஷூ போட்டுட்டு பயங்கரமா பேண்ட்டும் அப்படியே வருவான், அவனுக்கு அவரை கண்டா பிடிக்காது. ஆனா அவன் வந்து ஒரு இன்னசென்ட் தானே, அது எனக்கு அவனை பிடிக்கும், அவனுடைய அப்பியரன்ஸ் வச்சு பாஸ்டருக்கு அவனை பிடிக்காது. ஆனா எனக்கு அவனுடைய மனசை பார்த்து எனக்கு அவனை பிடிக்கும், அதனாலதான் நான் அவனை கூட சேர்த்துட்டே இருப்பேன். அப்புறம் நான் அவர்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி பாஸ்டர்கிட்ட வற்புறுத்தி இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும், நீங்க சொல்லுங்க, எப்படியாவது அவனுக்கு ஒரு சீட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட நான் தொந்தரவு பண்ணி அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி. அப்புறம் அவர் மதுரை பைபிள் காலேஜில் அடிக்கடி அங்கிருந்த ஒரு பிரின்சிபல், ஒரு முக்கியமான டீச்சர் வருவார், வருவார், அவர்கிட்ட எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் ஓவர்லு பண்ணி என்ன சொல்றது, அவனுக்கு தகுதியை கிராஸ் பண்ணி அவனுக்கு ஒரு சீட் வாங்கிட்டோம். சீட் எல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு 8 தான் குவாலிபிகேஷன், பேசிக் குவாலிபிகேஷன் கூட இல்லை, ஆனாலும் சொல்லி கிளி ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு பைபிள் காலேஜ் சீட் வாங்கியாச்சு. சீட் வாங்கிட்டோன்னே சரி அங்கிள்னா, போறதுக்கு முந்தின நாள் மெதுவா வந்தா, அடுத்த நாள் கிளம்பி போனோம், முந்தின நாள் வந்தான். வந்துட்டு அங்கிள் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, எங்க அப்பா அடிக்கடி வேலைக்கு போயிருக்காரு, எங்க அம்மா கூட துணையா யாருமே இல்ல அங்கிள், நான் வந்து எங்க அம்மா பாத்துக்கணும் அங்கிள் அப்படின்னு தலையை சொல்லிட்டு நிக்கிறான். என்ன பண்றது அவனை, இவனுக்காக நாம் பேசி ஏன் பேச்ச கேட்டு அவரு மதுரையில பைபிள் காலேஜில் பேசி கடைசியில் எல்லாரும் முகத்துல கரிய பூசுற மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்த நாள் வந்து சிம்பிளா சொல்றான், எங்க அம்மா வீட்டுல தனியா இருக்கிறாங்க, எங்க அப்பா காலையில வேலைக்கு போன நைட்டு தான் வர்றாரு, எங்க அம்மா தனியா இருக்கிறாங்க, எங்க அம்மாக்கு துணையா கூட இருக்கணுங்கிறான். என்னத்த பண்றது அவனை, கடைசியில போச்சு. இப்படிதான் இருப்பாங்க சிலர். எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் நமக்கு ஒருவேளை அன்னைக்கு அவன் சொல்றதை கேட்டு அவனுக்கு எல்லாம் கர்த்தர் வாசல் எல்லாம் திறந்து கொடுத்தார் போயிருந்தானா, இன்னைக்கு அவரு பாஸ்டரா இருந்திருப்பான், அசம்பிளிஸ் அவன் கட்சியில எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னைக்கு அவன் பாஸ்டரா இருந்திருப்பான், ஆனா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வேலை பண்ணிட்டு இருக்கான். அவன் எது சொல்லு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்ன செய்யறாரு, வாய்ப்பு கொடுக்கிறாரு, கூப்பிடுறாரு, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அப்ப என்ன செய்யறோம், குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி, எங்க அம்மா தனியா இருப்பாங்க அவளை பார்த்து கூட இருக்கணும், குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி கடைசியில தனக்கு கொடுக்கப்பட்டு தனக்கு வந்த அழைப்பை நிராகரித்து விடுகிறார்கள். நிராகரிச்சுட்டான் கடைசியில், அது அவனுக்கு வேஸ்டா போச்சு. அப்ப இந்த மனுஷனும் அப்படித்தான், இவனுக்கு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு இருந்துச்சு, கூப்பிட்டாரு, வா என் ஊழியத்தை நீ செய். ஆனா இவன் சொல்றான், என் தகப்பனை நான் முன்னால போய் அடக்கம் பண்ணட்டும், அதன் பிறகு நான் உம்மை பின்பற்றி வருகிறேன். கடைசி வரைக்கும் அவன் வந்த மாதிரியே தெரியல. அவர் சொன்னாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வானார். ஆனால் அவன் வந்ததாக ஒன்னு தெரியல. இந்த மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்க்கும்போது இவன் ரட்சிக்கப்பட்டவன் நல்லா தெரியுது. இவன் ரட்சிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஏற்கனவே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டவன். ஆனா அவருடைய சித்தத்துக்கு அடுத்த காரியத்துக்கு அவர் வந்து கூப்பிடும் போது அவனால் அடுத்த கட்டத்துக்கு வர முடியல. தன் தகப்பனை அடக்கம் பண்ணணும்னு குடும்ப பொறுப்பை முக்கியத்துவம் பண்ணி தேவ அழைப்பை நிராகரித்து விட்டான். புரியுதுல, ரொம்ப இது தவறான காரியம். குடும்பம் கர்த்தருக்கு விரோதமானதல்ல. தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் தேவனுடைய சபை எப்படி நடத்துவான்? கர்த்தர் சொல்றாரு, குடும்பத்திற்கு கர்த்தர் விரோதமானவர் கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் அழைப்பு என்று ஒன்று வரும்பொழுது எல்லாவற்றை பார்க்கிலும் அதுதான் பிரதானமானது. அதுக்குதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தேவ சித்தத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப இரண்டாவது மனுஷன் டியூட்டி கான்சியஸ், ஓவர் டியூட்டி கான்சியஸ். மூணாவது படிக்கலாம்.
பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே,
ஆண்டவரே,
உம்மை பின்பற்றுவேன்,
உம்மை பின்பற்றுவேன்,
ஆனாலும்,
ஆனாலும்,
முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து
பின்னிட்டு பார்க்கிற எவனும்
தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது மூன்றாவது ஒரு மனுஷன், அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு கூப்பிடுகிறார். அவன் உடனே சம்மதிக்கிறான், நான் வருவேன் ஆண்டவரே, நீங்க கூப்பிட்டீங்க, உங்க அழைப்புக்கு நான் வருவேன். ஆனாலும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டான் வருவேன். ஆனாலும் முதல்ல போய் என் வீட்டில் இருக்கிற இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வரேங்கிறான். அனுப்பிவித்து விட்டு அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு நான் அதன் பிறகு நான் வந்து உங்களுடைய ஊழியத்துக்கு நான் வந்து செய்யறாண்டவரேங்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனுக்கும் கர்த்தர் வேறு விதமா பதில் சொல்றாரு. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் பரலோக ராஜ்யத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்ட்டார். இவன் யார் என்று கேட்டா மூணாவது மிஸ்டர் டோட்டல் ஒபீடியன்ட், ரொம்ப ஒபீடியன்ட் ஆனவன் தன் குடும்பத்துக்கு, கம்ப்ளீட்டா ரொம்ப ஒபீடியன்ஸ் காட்டுறவன், அப்பா அம்மா பேச்ச தவறாதவன், அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு தட்டவே மாட்டான், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவனை குறித்து பார்க்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இவனை அழைக்கிறது, வா என் காரியத்தை செய். ஆனா இவன் சொல்றான், இல்ல நான் வருவேன், வரமாட்டேன்னு சொல்ல, எனக்கு விருப்பம் இருக்கு நான் வரேன், ஆனால் முதல்ல போய் எங்க அப்பா அம்மாட்ட இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு, நான் போலாமா வேணாமா அப்படின்னு அங்க போய் பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க ஓகேனா நான் வந்துடுறேன், அவங்க வேண்டாம் உனக்கு ஊழியெல்லாம் வேண்டாம்ப்பா நீ வீட்டை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து இருந்துருவேன், அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன், நான் வருவேன், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் வருவேன், ஆனா கொஞ்சம் பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏசு கிறிஸ்து சொல்றாரு, இது வந்து பெர்மிஷன் வாங்குற காரியெல்லாம் கிடையாது, பெர்மிஷன் வாங்குற விஷயம் கிடையாது. நான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நான் கொடுக்கும் பொழுது நீ வீட்டில் போய் பெர்மிஷன் வாங்குவன்னு, இந்த அழைப்பை விட உன் வீட்டின் பெர்மிஷனை நீ முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபராக இருப்பாயானால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்ட்ட பெர்மிஷன். இங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய காரியம் என்பது யார்கிட்டையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற விஷயம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஒன்று சொல்றாருன்னா அதுக்காக நம்ம யாருகிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒன்று ஊழியத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு காரியத்துக்கு கர்த்தர் நம்ம கீழ்ப்படிய சொல்றாருன்னா அதை குறித்து நம்ம யாருகிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அந்த குறிப்பிட்ட நபருக்கும் அது கர்த்தருக்கும் உரிய காரியம், புரியுதுங்களா? இதுக்கு போய் நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி கர்த்தர் என்னை அழைக்கிறார் போலாமா வேண்டாமா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இது கலந்து ஆலோசிக்கிற விஷயம் அல்ல. ஆண்டவனுடைய அழைப்புக்கு முன்பதாக எந்த மனுஷனுக்கு முன்பாக நம்ம டிஸ்கஸ் பண்றது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானது கிடையாது. ஆண்டவர் ஒன்று சொல்றாருன்னா அது எந்த ஒரு வசனத்தை கீழ்ப்படிய சொல்றாருன்னா கண்ண மூடி நம்ம கீழ்ப்படியுமே தவிர அதை குறித்து நம்ம யாருகிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் ஆவிக்குரியவராய் இல்லாத பட்சத்தில் தேவ சித்தத்துக்கு மாறான ஆலோசனைகளைத்தான் அவர்கள் நமக்கு தருவாங்க, இல்லையா? தேவ சித்தத்துக்கு மாறுபாடான ஒரு ஆலோசனையை தருவாங்க. அப்ப தேவ சித்தத்துக்கு மாறுபாடான ஒரு ஆலோசனையை தரும் பொழுது அது நம்மை தேவ திட்டத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் கர்த்தர் நம்மகிட்ட ஒரு சைடு பேசுறாருன்னா நம்ம ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு காரியம் சொல்றாருன்னா நம்ம கண்ணு மூடிட்டு செய்யணும். இந்த டிஸ்கஷன் வந்து பல நேரத்தில் தப்பாயிடும். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் எடுத்து பாருங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில்
அவர் அவனை நோக்கி
ஆபிரகாமே என்றார்.
அவன்
இதோ அடியேன் என்றான்.
அப்பொழுது அவர்
உன் புத்திரனும்
உன் ஏகசுதனும்
உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான்.
இப்ப கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன் ஏக சுதனம் உன் நேசகுமாரனமாகிய ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் அங்கே நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றிலே அவனை எனக்காக தகன பலியிடு. சொன்னதுதான் காரியம். அடுத்த நாள் அதிகாலையில் ஆபிரகாம் தன் மகனை அழைத்துக் கொண்டு கழுதையின் மேல் சேணம் கட்டி வேலைக்கால் ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு அதிகாலையிலே கிளம்பிட்டான். இந்த காரியம் எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம், எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம். தன் மகனை அவன் பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு ஒரு கடினமான விஷயம். மகன் என்று வரும்பொழுது ஒரு தகப்பனுக்கு எப்படி அந்த குழந்தையின் மேல் உரிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு உரிமை தாய்க்கு இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு அந்த பிள்ளையின் மேல் என்ன உரிமை இருக்கு, அதே அளவு உரிமை தாய்க்கு இருக்கிறது. நியாயமானபடி அவன் தன் மனைவியாகிய சாராளிடத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவள் பெற்றவள் இல்லையா, அவளுக்கும் 50% உரிமை பிள்ளையின் மேல் இருக்குது. கண்டிப்பா அவன் சொல்லியிருக்கணும், இப்படி கர்த்தர் சொல்றாரு நான் என்ன செய்யலாம். அவனுக்கு தெரியும், சொன்னால் கண்டிப்பா சாராளுக்கு சம்மதிக்க மாட்டாள்னு தெரியும். சரி, அவளுக்கு சொல்லல, சொல்லலன்றது உங்களுக்கு தெரியுமா, நீங்க கேட்கலாம். கண்டிப்பா சொல்றேன், தெரியும். கண்டிப்பா சாராளுக்கு சொல்ல தைரியமா சொல்ல முடியும், கண்டிப்பா அவன் சொல்லல. எப்படி சொல்றீங்க, இப்ப கூட்டிட்டு போறான் பையன், பையனுக்காக சொல்லியிருந்தானா, பையனுக்கு கூட சொல்லல. மலை மேல ஏறும் பொழுது பையன் கேக்குற, அப்பா கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, எல்லாம் இருக்குது, தகன பலிக்கான ஆடு எங்கப்பான்னு கேக்குறான். அப்ப பையனுக்கே தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. தாய்க்கு சொல்லி இருந்தால் தாய் கண்டிப்பா பையனுக்கு சொல்லியிருப்பா, இல்ல தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணியிருப்பா. தாய்க்கு சொல்லல, பையனுக்கு கூட சொல்லல. ஏன்னா பையனுக்கு சொன்னா கூட இவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு என்ன பண்றது, ஆபிரகாமுக்கு 100 வயசு, பையன் வேகமா தப்பிச்சு ஓடணும்னு தொடர்ச்சி போய் பிடிக்க முடியுமா, ஓடியே போயிடுவான். இல்ல 100 வயசுக்கு மேல இருக்கிற, 100 வயசுல மேல இதில் பார்க்கும்போது எப்படியும் 115 வயசு இருக்கும். 100வது வயசுலதான் அவன் பிறந்தான். இப்ப கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 14 வயசு நடக்க வேண்டிய சூழ்நிலை, அந்த ஒரு ஸ்டேஜ். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பையன் வேகமா ஓடுற ஓட்டத்துக்கு கண்டிப்பா இவன் போய் துரத்தி பிடிச்சிருக்க முடியாது, தப்பிச்சு ஓடியே போயிருப்பான். ஒருவேளை வேலைக்காரர்களுக்காக தெரிஞ்சிருக்குமா தெரியல, வேலைக்காரர்களுக்கு சொல்லி கூட அவங்க கூட, ஐயோ இவன் அந்த கிழவன் ஏதோ புத்தி பைத்தியம் மாதிரி பையனை பலி கொடுக்கிறேன்னு சொல்றானே, வேலைக்காரர் கூட பையனை காப்பாத்திருப்பாங்க. இல்ல ஒரு குழந்தை வச்சு ஒரு பையனை வந்து கொண்டு போய் பலி செலுத்த போறானா, யாருமே அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. மனைவி சம்மதிக்க மாட்டா, பையனை தப்பிச்சு ஓடிருப்பான், அட்லீஸ்ட் வேலைக்காரங்க தெரிஞ்சுட்டா கூட அவங்க கூட காப்பாத்திருப்பாங்க. இவருக்கு எதோ புத்திக்கு பேதலிச்சு போச்சு, என்னமோ கிறுக்குத்தனமா பண்றான்னு சொல்லிட்டு வேலைக்காரன் கூட அதை தப்பிக்க வழி பண்ணிருப்பாங்க. வேலைக்காரர்களுக்கு தெரியாது, அவங்களை கீழே நிக்க வச்சுட்டு கூட்டிட்டு போறான். யாருகிட்டையும் சொல்லல, யாருகிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா கர்த்தர் சொன்னார்ன்றது அவனுக்கு தெளிவா இருந்ததுனால யாருகிட்டையும் அவன் டிஸ்கஸ் பண்ணல போனான். அப்படி போனதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் அவனுக்கு ஏற்றதாயிருந்தது. அவன் முழுவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் என்று கர்த்தரிடத்துல சாட்சி வாங்கினான். சில நேரத்தில் அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நம்ம ரொம்ப லாயலா இருக்கிறோம், கரெக்டா இருக்கும், நம்ம சொல்லணும் நம்ம நினைச்சோம்னா சில காரிய தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. தெய்வன் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாருலாம் நிறைவேற்ற முடியாது. ஏன் நீங்க ஆபிரகாம் விட்டுருங்க, இயேசு கிறிஸ்துவோட லைஃபே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது ரொம்ப ஃப்ரீயா ஊழியத்து வந்துட்டா நினைக்கிறீங்களா, தேவகுமாரன், அதனால நல்லா அவங்க குடும்பமே பேக்கப் பண்ணி போய் நல்லா ஊழியம் செய், தேவகுமாரனே நீ நல்லா போய் ஊழியம் செஞ்சு தேவராஜ்யத்தை கட்டு அப்படின்னு அனுப்பி வச்சாங்க நினைக்கிறீங்களா, கிடையவே கிடையாது. படிக்கலாமா, மார்க் 3:21 வாசிங்க.
அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது
அவர்
மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள்.
இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போன உடனே அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, சுத்தரம் தருதுவா அப்படின்னு பிடிச்சிட்டு போறது வந்துட்டாங்களாம். மதிமயங்கி இருக்கிறார் என்ன அர்த்தம்? ஏதோ புத்தி பேதலிச்சு போய் ஒழுங்கா தச்சு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தா 30 வயசு வரைக்கும், திடீர்னு என்னமோ ஆகி போச்சு, என்னமோ ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அது இதுன்னு பிரசங்கம் பண்ணதுக்கு போயிட்டானேன்னு சொந்தக்காரங்களே வந்து நிக்கிறாங்களா? சொந்தக்காரங்களே வேணும், அந்த அம்மா சொல்ல வேண்டாம், இது அதிசயமாய் பிறந்த குழந்தை, இவன் தேவனுடைய குமாரன், எனக்கு தேவதூதன் வந்து தரிசனமாகி சொல்லி பிறந்த குழந்தை, அந்த தாய் சொல்லியிருக்க வேண்டாம், இவ்வளவு நாள் 30 வருஷம் வேலை செஞ்சு குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போட்ட உடனே அவரை விடுறதுக்கு மனசு இல்ல, அவரை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா 30 வருஷம் கடினமா உழைச்சு சம்பாரிச்சு குடும்பம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டார்ல, வேலை செஞ்சார்ல, அப்படிப்பட்டவர் இப்ப அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறணும்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கர தடை இருந்துச்சு ஊழியத்துல, எங்க சொந்த குடும்பத்திலேயே. அதோட இன்னும் குடும்பம் பாருங்க, 31 அதே 3 31 வாசிங்க.
அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும்
வந்து
வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே.
இங்க வந்து அவர் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாரு, ஜனங்கள் திரளாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குது, பிரசங்கத்தை கேட்கிறாங்க, நல்ல ஊழிய நடந்துட்டு, வீட்டு வாசல்ல அவருடைய தம்பிகளும் அம்மா வந்து நிக்கிறாங்க, பெத்த தாய் தெரிய வேணா இவர் யாருன்னு வாசல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வெளியில இருந்துட்டு வெளியவா வெளியவான்ட்டு நிக்கிறாங்க. எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க, அவர் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் இறங்கி ஊழித்து இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு கூட்ட ஜனங்கள் அங்க வசனத்தை கேட்டுக்கிறாங்க, விடுதலை ஆயிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்குது, அதை விட்டுட்டு நீ வெளியே வா, வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு நிக்கிறாங்க, தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, ஊழியத்துக்கு எவ்வளவு இடம் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. அவருக்கு ஃப்ரீடம் கிடைக்கல. இவர் போய் அவங்க அம்மாட்ட, அம்மா நான் 30 வருஷம் வரைக்கும் நான் ஊழியம் செஞ்சுட்டேன், இனி நான் உங்க வீட்டு காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன், தச்சு வேலை பண்ண சம்பாரிச்சு போட்டாச்சு, இனி நான் ஊழியத்துக்கு போக போறேன்னா சம்மதிச்சிருப்பாங்களா? சம்மதிக்கல. அதை தாண்டி அவர் ஊழியத்துக்கு வந்தாரு, அப்பவும் அதை ஏற்றுக்கொள்ளல. தேவனுடைய குமாரனுக்கே இந்த நிலைமைன்னா மத்தவங்களுக்கு எந்த நிலைமை? கண்டிப்பா இயேசு கிறிஸ்து தன் தாய் கிட்டையும் சகோதரத்தில் டிஸ்கஸ் பண்ணல, பண்ணியிருப்பார், ஆனால் அவர் ஊழியமே செஞ்சிருக்க முடியாது, ஊழியத்துக்கு எழுந்திருக்க முடியாது. அடுத்த 3.5 வருஷமும் அவர் தச்சு வேலை பண்ணிட்டே போயிருக்க வேண்டியதுதான், வாழ்நாளெல்லாம் தச்சு வேலை பண்ணிட்டு உட்கார்ந்துருந்துருக்க வேண்டியதுதான். அப்போ வீட்டில் போய் அனுபவித்து வந்து வருகிறேன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகாது. வீட்டில் இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதான் கேட்டான், நான் வரேன் ஆண்டவரே, நீங்க சொல்றீங்களே நான் வரேன், நான் வீட்டில் போய் முதல்ல பெர்மிஷன் கேட்டு வரேன். ஆனா அவர் சொன்னார், இல்ல, கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னால திரும்பி பார்த்தீனா கலப்பையில கையை வச்ச நீ கோணமானல போயிடும், அது சரிப்பட்டு வராது. கையை வச்சையா திரும்பி பார்க்க கூடாது, பழசை திரும்பி பார்க்க கூடாது, வீட்டை திரும்பி பார்க்க கூடாது, பழசை திரும்பி பார்க்க கூடாது, நேர பார்த்து முன்னாலதான் போயிட்டு இருக்கணும். திரும்பினா எல்லாம் கெட்டு போயிடும். கர்த்தருடைய காரியத்தில் கையை வச்ச பிறகு திரும்பியே பார்க்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். அப்படி போய்கிட்டே இருந்தாதான் தெய்வ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்க முடியும். அப்போ இவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவன் அல்ல. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 3 பேருமே சரிப்பட்டு வரல. முதலானவன் அவனாக வந்தான், அவனும் மைண்ட் செட்ல சரிப்பட்டு வரல, ரிஜெக்டட். ரெண்டாவது ரொம்ப டியூட்டி கான்சியஸா இருந்தான், அவனும் சரிப்பட்டு வரல. மூணாவது ரொம்ப டோட்டல் ஒபீடியண்டா இருந்தான், அவனும் சரிப்பட்டு வரல. கர்த்தருக்கு தேவை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கண்ண மூடிட்டு செய்யறவன் அவருக்கு தேவை. ஆமென். கர்த்தருக்கு யார் தேவைன்னா, கன்க்ளூஷன் நான் சொல்றேன், அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யறவன் தான் கர்த்தருக்கு தேவை. மறு பேச்சு பேசாமல், யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம, எதை குறித்து யோசிக்காம அவர் சொல்றத செய்யறவன் தான் அவருக்கு தேவை. அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, நேசிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவங்களை வச்சுதான் கர்த்தர் காரியத்தை செய்ய முடியும். அவர் சொன்னதை கண்ண முடித்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், சரிங்களா? அதனால இந்த இடத்துல நம்ம மூணு பேரை பார்த்தோம், மூணு பேருமே ரிஜெக்டட், சரிப்பட்டு வரவில்லை. நாம் அப்படி இருக்காமல் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நாம் காணப்படுவோம். ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில் மூன்று பேரை சந்தித்தார். மூன்று பேரும் ஊழியத்திற்கு அடுத்த காரியத்திலே அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கும் சொல்றேன், கர்த்தர் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறார். நம்மிடத்திலே அவரை பின்பற்றி வரும்படி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலானவன், ஆண்டவரே நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று மனப்பூர்வமாய் மனமுவந்து தன்னை அர்ப்பணித்தான். ஆனால் அவனுடைய மைண்ட் செட் சரியில்லை, ஓவர் கான்பிடன்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. இவன் சரிப்பட்டு வரமாட்டான், ஆண்டவரே ரிஜெக்ட் பண்ணிட்டார். இது ஓவர் கான்பிடன்ஸ் இருந்தாலே சரிப்பட்டு வராது. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தடை சாய்க்க இடமில்லை. நீ வேண்டாம்ப்பா, நீ வேண்டாம், நீ போயிடு, நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஓவர் கான்பிடன்ஸோடு வந்து நீ ஊழியத்தை செய்ய முடியாது. எனக்கு தேவை என்னை சார்ந்து கொண்டு ஊழியம் செய்கிற நபர் தான் எனக்கு தேவை. என்னை முற்றிலும் சார்ந்து கொள்ளுகிற நபர்கள் எனக்கு தேவையினர். அவனை கர்த்தர் நிராகரித்து விட்டார். இரண்டாவது, இன்னொருவனை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டு வர வேண்டும், பின்பு உம்மை பின்பற்றுகிறேன். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. ஆனா அவன் வந்த மாதிரி ஒண்ணு தெரியல. ஓவராக டியூட்டி கான்சியஸ் அவருக்கு இருந்துச்சு. தன் குடும்ப கடமைகளை நிறைவேற்றுவதில் அவ்வளவு கருத்தா இருந்தான். தன் குடும்ப கடமைகள், குடும்பத்தின் கடமைகளை நம்ம செய்யணும் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் கடமை, தேவனுடைய ராஜ்யத்தின் அழைப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம், அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவ ராஜ்யம் தான் நமக்கு முக்கியம். அதை நம்ம பார்க்கணும். கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார். மூன்றாவது, ஆண்டவரே நான் வருவேன், நீ எனக்கு என்னை பின்பற்றி வா, எனக்கு ஊழியம் செய்யு கூப்பிட்டார். நான் வருவேன், ஆனாலும் முன்பு போய் என் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்து விட்டு அனுமதி கேட்டுக்கொண்டு நான் வருகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த அனுமதி கேட்டுட்டுலாம் வந்தேன்னு வரணும்னு நினைச்சீனா நீ வரவே முடியாது. நீ அனுமதி கேட்டுட்டு வரணும்னு ஊழியத்துக்கு நினைச்சா வர முடியாது. நானே அனுமதி கேட்டுட்டு வரணும்னு நினைச்சிருந்தா வந்திருக்க முடியாது. நீ அனுமதி கேட்டுட்டு வரணும்னு நினைக்கிறியே. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இவனும் சரிப்பட்டு வரவில்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவரை மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி உறவினர்கள் சொன்னார்கள். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெளியே நின்று பிரசங்கிச்சது போது வெளியேவான்னு சொல்லி அவர் ஆழமிட்டு கூப்பிட்டு நிற்கிறார். அந்த நிலைமையில தான் அவர் ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கே அனுமதி கிடைக்கல, மற்றவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கே அனுமதி கிடைக்கல. தேவ பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு ஒண்ணு சொல்லும் பொழுது மனுஷ அனுமதிக்காக நீங்கள் யோசிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு ஒன்றை சொல்லும் பொழுது மனுஷ அனுமதி நமக்கு முக்கியமல்ல. தேவ அனுமதி தான் நமக்கு முக்கியம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு எல்லாம் இன்னைக்கு தேவை, அவர் என்ன சொன்னாலும் உடனடியாய் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அவருக்கு தேவை. அவர்களே அவர்களுக்கு அவருக்கு உகந்தவர்களாய் காணப்படுவார்கள். இன்னைக்கும் கர்த்தரை பார்த்து நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன்பா. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன்பா. நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தமா இருக்கிறீங்க. பவுல் கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் அதை தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர், நீங்க சொல்வதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, இந்த நல்ல மாலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்க நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் சந்தித்த இந்த மூன்று நபர்களும் பிரயோஜனமற்றவர்களாய் போய்விட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. நாங்கள் இப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாதப்பா. இவர்கள் மூன்று பேரும் உம்மை சந்தித்தும் உம்மோடு பேசியும் தங்கள் வாழ்க்கையில் உமது திட்டத்தை நிறைவேறாதவழியே போய்விட்டார்களே. அப்படி நாங்கள் ஒருபோதும் ஆகிவிடக்கூடாதப்பா. உங்களை சந்தித்திருக்கிறோம், உங்களோடு நாங்கள் பேசுறோம், எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசுறீங்க. எங்கள் வாழ்க்கை குறித்திருக்கிற உமது திட்டத்தை நாங்கள் முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய். எந்த ஒரு சின்ன விஷயத்திலும் உம்முடைய திட்டத்தை நாங்கள் இழந்து போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.